கேள்விகள் நிறைவே வந்திருக்கின்றன.
ஒரு கேள்வி, இந்த ஆலை இதை பற்றி கேட்டிருந்தார்கள் சமீபத்திலே, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது நினைக்கிறேன், கனடாவிலே பிரசித்தமான ஆலயம் ஒன்று, அவர்கள் அந்த இருந்த ஆலய இடத்தில் இருந்து அதை ஆலயத்தை புதுக்கி கட்டுவதற்காக அதை 12 வருடத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். சில வேலைகளில் அதை பெருப்பித்து செய்வது அதுக்கெல்லாம் இருக்கின்றது என்றால், இந்த ஆலயம் இங்கே வந்து ஆலயம் தொடங்கிய பொழுது எல்லாரும் ஒரேடியாக ஊரில்லது போல தொடங்கியது கிடையாது. ஒரு சின்ன இடம், ஒரு சின்ன ஒரு வியாபார இடம் அல்லது தொழிற்பட்டறை அதுகளில் ஒரு யூனிட் எடுத்து தொடங்குவார்கள். அந்த தேவை ஒன்று இருக்கின்றது. அப்படியே திருப்பி புதுக்கி செய்வதன் மூலமாக அவர்கள் கும்பாபிஷேகம் செய்வதற்காக முயன்றிருக்கின்றார்கள். அப்ப அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று கேட்டால், இந்த ஆலயத்தை அப்படியே பெயர்த்து இன்னொரு இடத்திலே கும்பாபிஷேகம் செய்து ஸ்தாபித்து, அப்ப அது இன்னொரு 4-5 வருடங்களுக்கு அந்த இடத்திலே தான் இந்த ஆலயம் இருக்க போகின்றது ஸ்தாபித்து, அது ஒரு தற்காலிக இடம். பிறகு இந்த இடத்திலே தொடர்ந்து அந்த கட்டிட வேலைகள் எல்லாம் முடிந்தபிற்பாடு அந்த புதிய ஆலயத்திலே பிற்பாடு சில வருடங்களின் பிற்பாடு கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று அறிவித்தார்கள். இது வளமையாக நடைபெறுகின்றது. ஆனால் ஊரில் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், ஆலயங்கள் இப்படிப்பட்ட நிலைமைகள் வரும்பொழுது முற்றாக அழித்து கட்டுவது மிகவும் அருமை. சில வேளைகளில் நடப்பதுண்டு. ஒன்று என்னென்று கேட்டால், ஊரில் என்னென்று கேட்டால், அந்த ஆலயத்தில் ஒரு கல்லை எடுத்து கொடுப்பதற்கு, ஒரு கதவை போடுவதற்கு, ஒரு தூவியை செய்வதற்கு, எத்தனையோ பேர் தங்களுடைய உடல் உழைப்பால துன்பத்தையும் குருதியையும் சிந்தி சேர்த்த அந்த பணத்தினால அந்த பொருளினால உபகரித்திருப்பார். அப்ப பின்னாட வந்தவர் ஒருத்தர், இல்லை இன்றைக்கு ஏன்னும் இதை விட எனக்கு வசதி இருக்கின்றதற்காக அந்த கற்களையும் அந்த இதை எடுத்துறைந்து விட்டு திருப்பி ஸ்தாபிக்கலாமா என்று ஒரு கேள்வி. தார்மீக உரிமை உண்டவன். எமது முன்னோரும் மூதாதையரும் வைத்த கல்லை தொட்டு அகற்றுவதற்கு என்ன தார்மீக உரிமை உண்டு என்ற கேள்வி கொண்டு வருகின்றது. அதுக்காகத்தான் சொல்லுவார்கள் என்னென்றால், ஈசன் கோயில் அந்த கல்லொன்று பறித்திடில் என்ன நடக்கும் என்று திருமந்திரத்தில் அழகாக
சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ நாட்டுக்கு அழிவு, மன்னனுக்கு அழிவு, மரணம் உண்டாகும் கர்த்தாவுக்கு, இதெல்லாம் திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு கிடத்தில் இருக்கிற ஒரு கல்லை ஒரு
கல் எடுத்தாலே
திருவந்தடத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சமீபத்தில் எமது ஊரிடையும் கூட மானிப்பாய் மரதடி விநாயகர் ஆலயத்தில் இவ்வாறு போன்று அது பல வழக்குகளுக்கு கூட அது போய்கொண்டிருக்கின்றது. ஏன்னா பழைய ஆலயத்தை முற்றாக புதுப்பிப்பது சரியா என்ற ஒரு கேள்வி கொண்டிருக்கு. அந்த ஆலயத்திலே சில புதுப்பிக்கலாம், ஆனா முட்டாக அழித்து செய்வது சரியா
என்று
அப்படியான நிரந்தரமான கட்டடங்கள் எழுப்பப்படாத வகையிலே அந்த கேள்வியில நாங்கள் அப்படித்தான் இருக்கின்றது. ஆனால் ஒரு கேள்வி வருகின்றது, எங்களை ஊரில் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற பொழுது பாலஸ்தாபனம் என்று செய்வார். பாலஸ்தாபனம் ஒன்று என்று செய்தால், அந்த பாலஸ்தாபனத்திலே பாலாலயம் என்று சொல்லுவார்கள். அந்த பாலஸ்தாபனத்திலே இந்த மூர்த்தங்களை ஸ்தாபித்து தற்காலிகமாக பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டு வரும். உதாரணமாக இன்றைக்கு சிவன் கோயில் எடுத்தா, சந்திரமாணீஸ்வர சிவன் கோயில் எடுத்தால், அவர் கும்பாபிஷேகத்துக்காக பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு அப்ப கோயிலேயே ஒரு பக்கத்திலே அவர்
இருக்கிறார்.
அப்படித்தான் ஊர்லயும் நடப்பது உண்டு.
மூலமூர்த்தியை ஒரு பக்கத்துல வைத்துட்டு
பாலஸ்தாபனம் செய்து அந்த மூர்த்திகளுக்கு நியமமான பூசை நடக்கும். ஆனால் அந்த கோயில் கும்பாபிஷேகம் முடியும் வரைக்கும் உற்சவங்கள் நடைபெறாது, உற்சவங்கள் நடைபெற மாட்டாங்க. அதே மாதிரி கோயில் அப்படி பாலஸ்தாபனம் செய்திருக்கிற பொழுது எமது ஊர் வளமையிலே புராண படிப்பு நடைபெறாது. அப்ப அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் முதன் முதல் இருக்கின்ற பொழுது அந்த தண்ணீர் திருமுறையை தொடர்ந்து பாராயணம் செய்வதை முதன் முதல் பார்த்த என்னுடைய கோயில்ல பாலஸ்தாபனம் செய்திருந்த பொழுது நினைக்கிறேன். எனக்கு ஒரு 13-14 வயது பையனாக இருந்திருக்கேன். அப்ப அன்றைக்கு அந்த வருஷம் வந்து வளமையாக கந்தபுராணம் படிப்பதற்காக தண்ணீர் திருமுறை படிக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் கோயில்ல பாலஸ்தாபனம் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வளமையும்
எங்களுக்கு வளமை கைகொள்ளப்பட்டு
வந்திருக்கு. அப்ப அன்றைக்கு எனக்கு இன்றைக்கு திருமுறையில கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கு நாங்கள் சொல்லுறதெல்லாம் அன்றைக்கு பெரியவர்கள் சொல்லிக்க காதல சிறு பையனாக அழகாக இடவள் படித்துக்கொண்டே போவார்கள். இடையில சில சில விளக்கங்கள் சொல்லுவார்கள், அதுல பொறுக்கின விஷயங்கள் இன்று ஞாபகம் இருக்கின்றன. அப்ப இந்த மரபு எமக்குண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இந்த ஆலய வழிபாடுகளில் பார்க்கின்ற பொழுது இப்படி இந்த ஆலயங்கள் முழுமையும் புதுப்பிக்கின்ற மரபு வேறு இடத்திலே சென்று மரபு வந்து இருந்ததா என்று பார்த்தால், எமது வரலாற்றில் எமது ஆலயங்களுடைய என்ன சொல்றது ஆகமங்களிலே இல்லை அதான் நாங்க சொல்லலாம். இப்ப என்னைக்கு சொல்லலாம் பல இடங்கள் என்று கேட்டால் அது முற்றாக ஒரு இடத்துக்கு கொண்டே கும்பாபிஷேகம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு 4-5 விதமான விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து ஒவ்வொரு அபிஷேகத்துல வந்து அதாவது ஒன்று வந்து ஆவர்த்தன கும்பாபிஷேகம் என்றால் ஒரு இடத்துல ஸ்தாபிக்கிறது முதல்
கொண்டே
புனராவர்த்தன கும்பாபிஷேகம் என்றால் ஒரு இடத்துல இருந்ததை திருப்பி புதுக்கித்து அதுல செய்யற புனராவர்த்தன கும்பாபிஷேகம். பிறகு பிராயச்சித்தத்துக்கு இருக்குது ஒரு இடத்துல பூஜைகள் கனகாலம் தடைப்பட்டு மூடி இருக்க திருப்பி செய்யறது கொண்டிருக்குது. அல்லது கோயில வந்து ஒரு சம்பவம் ஒரு திருட்டு நடந்துட்டு அல்லது ஒரு மரணம் நடந்துட்டு என்றால் அதுக்கு ஒரு அபிஷேகம் திருப்பி இதன்றது இருக்குது. அந்த விதங்களை பார்க்கின்ற பொழுது இந்த விதமாக இன்னொரு இடத்திலே முற்றாக பெயர்த்து அங்கே ஒரு ஆவர்த்தன கும்பாபிஷேகம் பண்ணி திருப்பி அங்கே இருந்து கொண்டு வந்து இங்கே இது வந்து மதிலே இல்லை மரபிலே இல்லை அவ்வளவுதான் ஆகமங்களிலே இல்லை மரபிலே இல்லை என்பதைத்தான் நாங்கள் சொல்லலாம்.
ஐயா நீங்க இப்ப இப்படி சொல்றதுல வாட் இஃப் இப்போ பிற தேசத்திலிருந்து வரவங்க அந்த கோவிலை ஒட்டுமொத்தமாக அழிச்சிடுறது இல்லை அதை நாசம் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வடக்குலேயும் தெற்குலேயும் நடந்திருக்கு. அப்போ அது மாதிரியான சமயத்தில் அதுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரூல்ஸ்
அப்படி நிறைய இருக்குது. அதை அதை சொல்லுவார்கள் என்று கேட்டால் திருப்பி இப்படி யுத்தங்களில் அழிபட்ட ஆலயத்தை திருப்பி உமனையோட அது புனராவர்த்தன கும்பாபிஷேகத்துக்கு வரும். அதே மாதிரி ஆலயங்களில் பூஜை தடைப்பட்டு இது வந்து புனராவர்த்தன கும்பாபிஷேகப்படுறது திருக்கேதீஸ்வரம் மண் மூடுபட்டு கிடந்தது. கூத்துக்கரால் அடிபட்ட திருக்கேதீஸ்வரம் சம்பந்தரால் பாடப்பட்டது மண் மூடுபட்டு கிடந்தது. நாவலர் சொன்னார் மாந்தையிலே ஒரு தேன் பந்திருக்கின்றது கண்டடையுங்கள் என்று சொன்னார். அந்த குறிப்பை வைத்து பிற்பாடவர்கள் முயன்று எங்களுக்கு ஜஃப்னா கவர்மெண்ட் ஏஜென்டாக துவாயினம் துறை அவர்கள் இருந்த காலத்திலே அந்த நிலத்தை வந்து அவர்கள் கவர்மெண்ட கன்வின்ஸ் பண்ணி ஏலத்தில் பண்ணுகிறார்கள். அதை எங்களுக்கு இங்கே கொழும்பிலே இருந்த செட்டியார் அவர் ஒருவர் தான் அதை வேண்டுகின்றார். அந்த நிலத்தை வேண்டி அந்த இடத்திலேயே தான் அவர்கள் முதல் முதல் கிணறை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த கிணறு ஒரு குறிப்பை தருகிறது. கிணறு வைத்து பழைய ஆலயத்தின் தூண்கள் மதில்கள் எல்லாவற்றையும் கண்டு கடைசியாக சோழர் காலத்தில் இருந்த சோமாஸ்கந்த மூர்த்தம் இன்றைக்கும் இருக்குதாங்க. அதையும் எடுத்தார்கள். சோழர் காலத்தில் லிங்கம் எடுத்தார்கள். ஆனால் லிங்கத்திலே ஒரு பழுது வந்து விட்டது. அதனுடைய அதை மூலஸ்தானத்திலே வைக்காமல் அதுக்கு பின்புறமாக பிரதிஷ்டை பண்ணி வைத்திருக்கிறார்கள். அப்படி வந்து அது வந்து ஒரு கும்பாபிஷேகம். அதே மாதிரியாக சமீப கால யுத்தத்திலே பலகாலம் அன்னைக்கிற 8 வருடங்களுக்கு கிடந்த பூஜை இல்லாமல் மூடப்பட்டு கிடந்த கோயிலை சமீபத்திலே சிவபதம் அடைந்த நமசிவாயம் அவர்கள் அவருடைய புஸ்தகம் சமீபத்திலே
வெளியிட்டார்கள்.
பேராசிரியர் பத்மநாதன் அவர்கள் அவர் யாழ் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருப்பவர் இப்போது வந்து கனடாவில் இருக்கின்றார். அவரை அழைத்து அவருடைய புத்தக வெளியீடு நடைபெற்றது. அவருடைய அந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருந்தார். அந்த புஸ்தகத்திலே அதை பற்றி வேறுவங்களை இவர் வந்து அந்த 8 வருடங்களுக்கு மூடப்பட்டிருந்த கோயிலை எவ்வாறு அந்த தன்னுடைய தள்ளாத வயதிலே அவர் 78 வயது இருக்கும் அன்னைக்கு 75-76
வயது
அவர் திருப்பி அந்த இடத்துக்கு போய் அதை திருப்பி திறப்பித்து திருப்பி எல்லாம் புனர்தாரணம் செய்கிற எல்லாத்தையும் தொடக்கி அங்கே இருக்கிற ஆலய மாராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த காலத்திலேயே அதுக்குள்ள போய் அதை திருப்பி திறக்க பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணினார். அது இன்னொரு கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகத்தின் போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்வார் ருத்ராபிஷேகம் பண்ணி ருத்ரஞ்சுபிக்க பண்ணி ருத்ராபிஷேகம் பண்ணி ஸ்ரீ ருத்ரம் ஜஜுர்வ பண்ணி அந்த ஆலயத்தினுடைய திருப்ப பூஜை தொடங்குது. பிராயச்சித்த பூஜைகள் எல்லாம் செய்து தொடங்குது. அது ஒரு விதமான அபிஷேகமாக இருக்கின்றது. அப்படி இப்படி இந்த முறைகள் நடைமுறைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் இது ஒரு வித்தியாசமாகத்தான் இருக்கின்றது. அதாவது வந்து இப்படி அந்த மரபுகள் மாறும் பொழுது அல்லது மீறும் பொழுது வருங்காலத்துக்கு இவர்கள் பிறகு சுட்டிக்காட்டுவார்கள் இப்படி செய்தார்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருதராக ஒவ்வொரு பகுதியை கட்டி கொடுத்திருப்பார்கள். இந்த சன்னிதி இன்னார் கட்டி கொடுத்தார், இந்த இது இன்னார் கட்டி கொடுத்தார் என்றால் இன்னொருவர் வந்து அது எல்லாவற்றையும் பிரிட்டு போட்டு உடைத்து எறிந்து விட்டு இன்னொன்று கட்டுகின்ற மாயம் தாயகத்திலேயும் வந்துவிட்டது. அந்த இது அங்கேயும் இருக்கின்றது. ஆகவே பழையவற்றை புதுப்பிக்கும் பொழுது எமது மரபு விதிகளை பேண வேண்டும். ஆகமங்கள் என்ன சொல்லுகின்றன என்பதைத்தான் கேட்க வேண்டும். ஆலயத்தில் இருக்கிற சபையினர் என்ன சொல்லுகின்றார்கள், மற்றது எங்களுடைய ஆலய விழாக்களுக்கு உபயகாரர் என்ன சொல்லுகின்றார்கள், அல்லது மண்டல அபிஷேகத்தை 45 நாட்கள் செய்கிற 45 உபயகாரர் என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை அல்ல இங்கு கருத்து. அல்லது ஆலயத்தை செய்கை வைக்கின்ற குருமார்கள் தனிப்பட்ட முறையில் என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை அல்ல கருத்து. எமது ஸ்கிரிப்சர்ஸ் ஆதங்களிலே சிவபெருமான் என்ன சொல்லி இருக்கின்றார் மட்டும்தான் ஆகமம், வேறு ஒருத்தரும் ஆகமம்
கிடையாது.
உபநிடதங்கள் வந்து அவர் சிவன் இந்த என்ன சொல்லி இருக்கிறார் என்பதுதான் இங்கே பிரகாரம். நாங்கள் முருகன் ஆலய வழிபாட்டுக்குரிய இதுகளில் அப்படிப்பட்ட விதிகளை பற்றி நாங்கள் சொல்லி இருந்தோம். இந்த விதிகள் மீறப்படும் பொழுது என்னென்ன நடைபெறும் என்பதை கூட சொல்லி இருந்தோம். வேறும் பல விடயங்கள் இருக்கின்றன. ஆறுமணவர்களுடைய புஸ்தகம் நமக்கு பொதுவாக கிடைக்காத புஸ்தகத்தை பற்றி இந்தியாவிலேயே ராஜப்பா சிவாச்சாரியர் என்று காஞ்சிபுரத்திலே இருப்பவர் சிவாகமத்திலே பல காரியங்களை அவருடைய அவரோடு கூட எழுதியிருக்கிறார் என்று கேட்டால் மகோ எடுத்துக்காட்டாக என்று சொல்லி யாழ்ப்பாணத்து நல்லூர் ஸ்ரீலசரி ஆறுமணவர்கள் தனது சிவசேத்திராலய மகோத்சவ உண்மை விளக்கம் என்ற கூனிலே மகோத்சவ விளக்கம் குறித்து எழுதுகையில் துவஜ ஆரோகணம் குறித்து பின்வருமாறு கூறுகிறார். கொடியேற்றத்துக்கு
துவஜ ஆரோகணம்
கொடி என்ன சொல்லுகின்றார், மகோத்சவ ஆரம்பத்திலே கொடியேற்றுதல் வழக்கமாம். செங்கோல் அரசனின் சக்தி குறியாகிய கொடியேறிய வழி. கொடிக்கு என்ன விளங்க வேணும் உங்களுக்கு? எல்லாரும் நாங்க தேசிய கொடி ஏற்றுறோம் இல்ல, கொடி என்ற அது செங்கோல் அரசனுடைய சக்தி. அரசனுடைய சக்தியை குறிப்பது அந்த கொடி. செங்கோல் அரசனுடைய சக்தி குறியாகிய கொடி ஏறிய வழி ஆங்கு அரசே செய்திருந்த கொடுங்கோன் மன்னன் வலி ஒளிந்து செயலிழந்து நீங்களும். அப்ப அங்கு ஒரு கொடுங்கோல் அரசு இருந்தால் இந்த ஆலயத்துல முறைப்படி கொடி ஏறினால் அங்க அந்த கொடுங்கோல் அரசனுடைய வலிமை குடைஞ்சிடும். அரசனுக்கு சக்தி குடிப்பது அரசனும் செய்வது இறைவன் அவ்வழி என்று சொல்லி சிவஞான சித்தியார் சொல்றது. தி காட் ஒன்லி எம்பவர்ஸ் தி கவர்ன்மெண்ட், தி கவர்ன்மெண்ட்.
எஸ்
ஏனென்றா எங்களுடைய மொனாக்கின் கான்ஸ்டிடியூஷனே அப்படித்தான் இருக்குது. இதுக்கு அங்கேயும் இருக்குது. இங்கிலாந்து அரசியை வந்து அரசரோ அரசியோ கூட அவர்கள் இறைவனுடைய பிரதிநிதியாகத்தான் இருக்கிறார்கள். கான்ஸ்டிடியூஷன் இஸ் மேட் இன் சச் வே. அப்ப சிவஞானத்தியால சொல்லியிருக்க அரசனும் செய்வது இறைவன் அவ்வழி. அந்த அத்தாரிட்டி வந்து இறைவன்கிட்ட இருந்தான் வருகிறது. அப்ப அந்த சக்திக்கு அடையாளமாகத்தான் இந்த கொடி இருக்குது. தீசக்கொடி ஏற்றியவர்கள் சுத்தி கோடும். அப்ப செங்கோல் அரசன் இந்த அந்த கொடி இருக்கிற மாதிரி ஆலயத்துல கொடியேற்றுகின்ற பொழுது அந்த கொடியேற்ற முறைப்படி நடந்தால் அரசன் முறைப்படி அரசு செய்யாட்டி கொடுங்கோல் அரசன் அந்த அரசு வலிமை குன்றும், அது விழும். பல அரசியல் போராட்டம் நடத்துகின்றோம், அந்த அரசு மாற வேணும் இந்த அரசு மாற வேணும் என்று. இதுக்கு அடிப்படையில சைவத்தில் என்ன செய்யணும் இருக்குதானே, எங்கள் ஆலயங்கள் முறைப்படி ஸ்தாபிக்கப்பட்டு முறைப்படி அமைக்கப்பட்டு முறைப்படி இந்த உற்சவங்கள் நடந்து வந்தால் இது முறைப்படி
நடக்கும்.
அங்கு அரசு செய்திருந்த கொடுங்கோன் மன்னன் வலியொழிந்து செயலிழந்து நீங்குதலும் குடிகள் சேமத்தை அடைதலும் அனுபவ உண்மையே
சொல்லியிருக்கிறார்.
இது நாங்கள் அனுபவத்திலே பார்க்கின்றோம் என்று ஆர்மனாவில் சொல்லி இருக்கின்றார். அதே போல அது வந்த அந்த கொடியேற்றத்துக்கு இன்னொரு விளக்கம் இங்கே என்ன அழகாக சொல்லி இருக்கின்றார். ஆனவடினால இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் நினைக்கிறது அரசாங்க விஷயம் என்றால் நாங்கள் வீதியிலே நின்று கொடி பிடித்து அல்லது தேர்தலிலே போட்டியிட்டு அல்லது ஊடகங்களிலே கோஷங்கள்
போட்டிருப்பதுண்டு.
அப்படி அல்ல, அரசனே நியமிப்பதும் கூட இறைவன்தான். எங்களுடைய கர்மாவிலே ஒன்று இருக்குது, இந்த கர்மா எங்களுக்கு வரவேற்கல கூட்டு கர்மா ஒன்று இருக்குது. ஒரு பெரிய தேசம் சர்வதேசம் முழுக்கவே அந்த கர்மாவை அனுபவிக்கணும் என்றால் இறைவன் அதுக்கேற்ற மாதிரி காய்களை
நகர்த்துவேன்.
எங்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னர் எங்களுக்கு தெரியும், அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலே ஜோர்ஜ் புஷும் அல்கோரும் மிக அனித்தாக வந்திருந்தார்கள். உண்மையிலே வாக்கணக்கு கணக்கின்படி பார்த்தால் அல்கோர் தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு தேர்தல் ஒரு பகுதியிலே நடந்த ஒரு சிக்கரால அந்த மீளச் செயலிடத்தில் அந்த இதால நீதிபதிகள் அதில் தலையிட வேண்டிய காரணத்தினால அந்த காரணத்தினால அல்கோர் அந்த வாய்ப்பை இழந்து புஷ் வந்தார். உலகம் முழுவதுமே அந்த அதிலிருந்து வந்த மாற்றம் இன்றைக்கும் இருக்குது. நாங்கள் அனுபவித்த தாக்கமும் அதில்
உண்டுதான்.
ஏனென்றால் எவ்வளவு பேருடைய கூட்டு கர்மாவை மாற்றுவதற்கு ஒரு இடத்திலே காய் நகர தங்கி அதான் அங்கே நடக்கணும். ஆனபடினால இந்த ஆலயங்களுடைய அமைக்கப்படுவதும் அந்த உற்சவங்கள் அதன்படி நடத்தப்படுவதும் இதில் நம்பிக்கை மிகவும் முக்கியமானது உண்டு. இது அந்த வேத வாக்கியம் ஆகம வாக்கியங்களை நம்பிக்கை கொண்டு நடத்தப்படும். ஜனநாயகம் என்ற பெயரில் நாங்கள் சபை வைத்து விட்டு கையெழுத்து விட்டு ஓகே 25 பேரில் 15 பேர் ஆதரவாக வாக்களித்தார்கள், ஆகவே இப்படி செய்வோம் என்று சொல்லுகின்றோம். 25 பேரில் 20 பேர் வாக்களித்தால் நாளைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு சினிமா நடிகருடைய படம் மூலஸ்தானத்தில் வந்துடும். அப்படிதான் இருக்கு. அதனுடைய டெமோக்ரஸி வந்து இங்க வேலை செய்யாது, வேலை செய்யவும் படாது. இங்க ஆப்த வாக்கியங்கள் ஆகம கருத்துக்கள் தான் முக்கியம். அதான் பிரபுபாத ஹரே கிருஷ்ண இயக்கத்தை ஸ்தாபித்த பிரபுபாதா சொல்லுவார், டெமோக்ரஸியை சொல்லுவார் டெமன்கிரேசி. டெமன்கிரேசி, we know democracy failed us in our country also. இரண்டாவது, பெரும்பான்மை மக்களுடைய முடிவு. அது அழகாக ஒரு கதை சொல்லுவார்கள். சமீபத்திலே வந்திருந்த கதை, நான் நினைக்கின்றேன் தூரல் என்ற சஞ்சிகையிலே வந்திருந்தது. எனக்கு அருமையான கதை. ரெண்டு ஊனாய்கள் பனியிலே அலைந்து பசிக்கு உணவு தேடுகின்றன, ஒன்றும் கிடைக்கவில்லை. அப்படியே ரெண்டும் அப்படி யோசிச்சு கொண்டிருக்கேன். அந்த பக்கத்தால ஒரு ஆடு வந்துதான். ஆட்டை கேட்டுதல், நீ நல்லா இருக்கிறீரே, என்ன காரணம் என்று. அது நான் இருக்கிற நாடப்படி இதப்படி நாங்கள்லாம் ஜனநாயகத்திலே இப்படி சொல்லித்து இப்படி சுதந்திரமாக இருக்கின்றோம் என்று ஜனநாயக பெருமை பேசிட்டாம் ஆடு.
ஆடு
அது மன நாடுகள் அங்கே சமாதானம் பெருமை வரும்போது சொல்லுகின்ற மாதிரி. அப்போ ஓநாயகம் கிடைச்சா அப்படியா, இப்போ அது நாயகன் செல்லது தான் நீ சொல்வது. இப்பொழுது மூன்று பேருமாக சேர்ந்து இன்றைக்கு என்ன சாப்பிடுவோம் என்பதை ஜனநாயகத்திலே பார்ப்போம். ஆட்களை வைத்து அதை சரியாக விளக்கம் எடுக்கும் வரைக்கும் மற்ற காரியங்கள் எடுக்கப்படாது. ஆலய சபைகள்ல இது ஒரு முக்கியமான ஒரு குறைபாடு. இந்த விதத்தில் இந்த கருத்தை முன்வைத்துக் கொண்டு மேலும் எங்களுடைய வினாக்களுக்கு செல்கிறோம்.
உண்மையிலே டாக்டர், நீங்கள் சொன்ன இந்த விஷயம், இப்போ புகலிட வாழ்வில் எத்தனையோ ஆலயங்களை நாங்கள் பார்க்கிறோம். இறைவனுடைய திருவருளால் எங்களுக்கு ஆலயங்கள் நிறையவே இருக்கின்றன. அந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்திலே நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்கள் நன்றாக விளக்கி இருக்கிறீர்கள். இது ஒரு முன்னறிவித்தலாக எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான விருப்பம். காரணம் என்னென்றால், இந்த ஆகம விதிகளை மீறும் போது அதனால் ஏற்படுகின்ற பாரதூரமான விளைவுகள்
பலருக்கு தெரியாது. எமது முழு சமூகத்துக்குமே
அதான். அதுல நீங்கள்
சென்ற தடவை நான் அறிவித்திருந்தேன்,
ஓ
எங்களுக்கு 2009 எங்களுக்கு அந்த யுத்தம்
நடந்தது
2008 எங்களுக்கு நல்லூர் கொடியேற்றத்திலே ஒரு செய்தி வந்தது. பலருக்கு ஞாபகம் இருக்குதோ தெரியாது,
2008
ஆலயத்துல அந்த தேர்ல தீ பிடிச்சிட்டு.
அது ஒரு அறிகுறி,
அது ஒரு அறிகுறி. ஆலயத்திலே தேர்ல தீர்ப்பிடிச்சால் என்ன நடக்கும் என்பது குமாரதந்திரத்திலே இருக்குது. ராஜ மரணாப்னோதி, ராஜனுக்கு மரணம், அரசன் அழிவான். பயம் பவேது, பர ராஜ்யங்கள் மற்ற அரசுகளால பயம் ஏற்படும். எங்களுக்கு வந்தது 2009 மிகப்பெரிய அழிவை சந்தித்தோம். ஆகவே இதுகள் எல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றன, இந்த அறிகுறிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது தற்செயலாக நடப்பது, அதுக்கு பிராய்ச்சித்தங்கள் இதுகள் எல்லாம் அதை செய்யாவிட்டால். ஆனால் சிலதுகள் தற்செயலாக நடப்பது, இது நாங்களாவே நடத்திப்பது ஒன்று இருக்கின்றது.
அதுதான் கூட
அது அதைவிட முடியாது. திருமந்திரத்திலேயும் அதை பற்றி திருமூலர் சொல்லி இருப்பது அதைத்தான். ஒரு ஒரு பறைத்தன்று ஸ்தாபித்தால் என்று சொல்லுகின்றார் அழகாக.
அதான் இதுகளை நாங்கள் உண்மையிலே
இங்கம் பறைத்தொண்டி ஸ்தாபித்தால் என்று அந்த திருமந்திர பாடல் தொடங்குகின்றது.
இல்லை, இன்னொரு விஷயத்தை நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் டாக்டர், என்னென்றால் இந்த ஆகம விதிகளுக்கு அமையத்தான் ஆலயம் அமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு மிகவும் கட்டுப்பாடான விதி. அப்படி இருக்க சிலர் அதை பின்பற்றுகிறதாக தெரியவில்லை.
ஒன்றால் எல்லாருக்கும் பக்தி இருந்தாலும்
அதை நடைமுறை
அதை தங்களுக்கு தங்களுடைய பர்சனல் இதுக்காக
அதை மாற்றி
அமைக்கிறது. அப்ப எங்களுக்கு ஒரு தடவை அந்த சப்டியூ பண்ணணும், இந்த இறைவன் வார்த்தைக்கு நாங்கள் கட்டுப்பட வேணும் என்ற அந்த இது இல்லை. நாங்கள் எதுவும் கோஆபரேஷன் நடத்துற
மாதிரி
அல்லது ஒரு கம்பெனி நடத்துற
மாதிரி
வெரி எஃபெக்டிவ் வே ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ற முறையில் நாங்கள் நடத்திட்டு போறோம். அது லௌகீக விஷயங்களுக்கு
சரி. ஆனால் தெய்வீக
ஆத்மீக விஷயங்கள்ல இது கோஆபரேஷனோ
கம்பெனியோ
அல்ல, இது ஆத்மீக ஆலயஸ்தான். அப்ப ஆலயத்திலே எப்படி நடத்த வேண்டும் என்பதுல அந்த விதிமுறைகள்
இப்ப எங்களுக்கு ஏற்கனவே ஆம விதிகள் இருக்கின்றன என்பது பலருக்கு தெரியாமல் இருக்குது டாக்டர். அது என்ன இது
அடுத்த சிலவர்களை அந்த சிவாச்சாரியர்களை நிர்பந்தப்படுத்துகின்றோம். நாங்கள் நினைச்சு அதை செய்வதற்காக அவர்களை நிர்பந்தப்படுத்துகின்றதும் இருக்கின்றது. அதுவும் பல இடங்களிலே பார்த்திருக்கிறேன். அப்ப இதுல வந்து என்ன கேட்டால், அதை நிர்பந்தம் படுத்துகின்ற பொழுது அப்படி சொல்லாவிட்டால் அப்புறம் அவரை கூட மாட்டோம்,
அவரே கூட
விட்டுடுவாங்க. அவர்களும் இதுக்கு வளைந்து கொடுக்க வேண்டிய அல்லது நிர்பந்தம் இருக்கின்றது.
இப்ப என்ன, இப்ப நாங்கள் இப்படி பார்த்தா இப்ப சட்ட விதிகள் ஏற்கனவே இருக்குன்னு வைத்துக் கொள்வோம். சட்ட விதிகள், அந்த சட்ட விதிகளுக்கு அமையத்தான் நாங்கள் ஒழுக வேண்டும் என்பது ஒரு பொதுவான ஒரு கட்டுப்பாட்டு முறை.
ஆகமங்கள் எங்களுடைய
அதை அந்த மாதிரியாக நாங்கள் கருத்தில் கொண்டால் தீர்மானித்துக் கொள்ளுங்கோ. அதனால என்ன
வந்து
தீர்மானிக்க
முடியாது
தீர்மானிப்பது, அதை சிவாச்சாரியாரும் செய்ய வேண்டும்
நிச்சயமாக
என்பதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். இப்ப அதுல அவ்வளவு குறைவுள்ளதாக இல்லை.
சில விடயங்கள்ல நாங்கள் மற்ற மதங்களோடு ஒப்பிடும் பொழுது மிகவும் எங்களுடைய ஸ்கிரிப்ஷர்ஸ் நாங்கள்
பின்பற்றுவதும்
நம்பிக்கை வைப்பதும் குறைவாக
குறைவாயிருக்கு
அருகி கொண்டு
போகும்.
அது மிகவும் வலிமையானது. என்ன இந்த புஸ்தகங்கள் ஒருவரும் மனிதரால மானிட சிந்தனை
எழுதப்படவில்லை
புஸ்தகங்கள் அல்ல. பலர் யோசிப்பது மாதிரி இது இந்த காலத்துக்கு
உதவாத
புஸ்தகம்
எக்காலத்துக்கு முடியாது. இறைவனே எழுதி வைத்திருக்கிறான். இப்ப இறைவன் எழுத்துக்கு பிறகு விதிவிலக்கு கிடையாது.